2019 ஆண்டு செப்டம்பர் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் கவிஞர் சந்தர் சுப்பிரமணியன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கவிஞர், கட்டுரையாளர், எழுத்தாளர், இதழாளர் என பல திறக்குகளில் செயல்பட்டு வருபவர் சந்தர் சுப்பிரமணியன். இலக்கியவேல் இதழின் ஆசிரியர். நினைவு நாரில் கனவு பூக்கள் என்பது இவரது முதல் கவிதை நூல். அகத்தின் அகவல், பனித்துளிக்குள் ஒரு பயணம், நெஞ்சே அரணை நினை, நெஞ்சின் விளிம்பில் புன்னகை பூக்கள் போன்றவை இவரது பிற கவிதை நூல்கள். கண்ணதாசன் கவிநயம், கண்ணதாசன் பாடல்களை பற்றிய திறனாய்வு நூல். பனித்துளிக்குள் ஒரு பயணம் நூல் கவிதை உறவு அமைப்பின் 2016 ஆண்டுக்கான 2வது சிறந்த கவிதை நூல் விருதை பெற்றது. தனது இலக்கிய பணிகளுக்காக சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் வழங்கிய இதழியல் செம்மல் விருது, தாராபாரதி அறக்கட்டளை, திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் இணைந்து வழங்கிய கவி ஞாயிறு விருது உள்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். திருக்குறள் வாழ்வியல் நெறிச்சங்கம் நடத்திய கவிதை போட்டிகளில் தங்கப்பதக்கத்தையும் வெள்ளிப்பதக்கத்தையும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெற்றவர். பொற்றாமரை கலை இலக்கிய இயக்கத்தின் பரிசையும் பெற்றிருக்கிறார். பல மாத வார இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் உள்ள பல்வேறு தமிழ் மன்றங்கள் நடத்தும் கவியரங்குகளில் தலைமை தாங்கியும் பங்கேற்றும் வருகிறார். ஃபேஸ்புக்கில் இவர் பகிரும் கவிதைகள் பலரது மனதை கவர்ந்தவை. வாருங்கள், கவிஞரோடு இலக்கிய பாதையில் நடப்போம். கேள்வி: இலக்கிய ஆர்வம் ஏற்பட்டது எப்போது, எப்படி? சந்தர்: படிக்கும் ஆர்வம் எனக்கு சிறு வயதிலேயே இருந்தது. என்னால் தூக்க முடியாத பயந்து செய்த பெரிய புத்தகங்களை தலைமாட்டில் வைத்து கொண்டு படுத்தவாறு வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி படித்தது நினைவில் உள்ளது. அப்பாவும் புத்தக பிரியர். வீட்டில் நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கும். சிறு வயதில் அத்தனையும் படிக்க முடியாத போதும் வளர வளர எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கல்லூரி காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் பெருத்த ஆர்வம் உண்டாயிற்று. அதுவே எழுதவும் தூண்டியது. கல்லூரி நாட்களில் இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் பணியின் பொருட்டு வட இந்தியா சென்றதால் எழுதுவது முற்றிலுமாக நின்றுவிட்டது. ஆயினும் படிக்கும் பழக்கம் தொடர்ந்தது. மீண்டும் சென்னை திரும்பிய பின் இணையத்தில் நுழைந்து எழுதும் பழக்கத்தை தொடர்ந்தேன். கவிதைகளின் மீது உங்கள் கவனம் சென்றது ஏன்? ஒரு மொழியின் உச்சம் கவிதைதான். சொல்ல வருவதை சுருக்கமாகவும் நயம்படவும் சொல்வது கவிதை. அதுவே எனது தனி விருப்பமாகவும் அமைந்துவிட்டது. அச்சில் வெளியான முதல் கவிதை படைப்பு, அதற்கு கிடைத்த வரவேற்பு? எந்த படைப்பு முதலில் அச்சில் வந்தது என்பது நினைவில்லை. ஆனால் என் முதல் படைப்பை குறித்து சில நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். 6வதோ 7வதோ படித்து கொண்டிருந்தேன். ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகனை வாசித்திருந்தேன். ஏதோ உந்துதலில் ராமாயணத்தை கவிதையாக எழுதும் ஆசையில் 4-5 கவிதைகள் எழுதினேன். அதில் முதல் கவிதை மட்டும் இன்னமும் நினைவில் உள்ளது. மாபெரும் மன்னன் மனுகுல தசரதன் கோசலம் என்னும் மண்ணினை தானே விண்ணவர்க்காக போரினை நடத்தி உன்னத நிலையின் உயர்வுடன் ஆண்டான் என்று வரும். அப்போது பாவகை, எதுகை, மோனை எதுவும் தெரியாது. ஆனாலும் இக்கவிதையில் ஆங்காங்கே மோனை பயில்வதையும் இப்பாடலின் அளவு சீராக இருப்பதையும் இப்போது என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை படித்துவிட்டு என்னுடைய சித்தப்பா பாராட்டினார். தொடர்ந்து எழுது என்று கூறினார். ஆனால் அது தொடரவில்லை. என் நினைவில் உள்ள முதல் கவிதை முயற்சி இதுதான். சிறுகதைகள், கட்டுரைகள் என நிறைய எழுதியிருக்கிறீர்கள். இருந்தாலும் கவிதைகளே அதிகம். அது ஏன்? முன்னரே சொன்னபடி கவிதையின் சந்தமும் அதன் சுருக்கமான படிமமும் என்னை எப்போதுமே கவரும் அம்சங்கள் என்பதால் இயல்பாகவே என்னுடைய படைப்புகளில் அதிகம் கவிதைகள்தான். நான் இதுவரை வெளியிட்டுள்ள 8 நூல்களில் 7 கவிதை தொகுப்புகளே. 8வது நூல் கட்டுரை தொகுப்பு. அவையும் கண்ணதாசனின் திரை இசை மரபிசை பாடல்களின் நயம் பாராட்டும் கட்டுரைகளே. மரபு கவிதைகளும் உங்களால் எழுத முடிகிறது. புது கவிதையும் சளைக்காமல் வருகிறது. கவிதை என்பதை எப்படி நீங்கள் வரையறை செய்கிறீர்கள்? கவிதைகளில் மரபு என்றோ புதுக்கவிதை என்றோ நாட்டுப்புற கவிதை என்றோ நான் வேறுபாடு பார்ப்பதில்லை. அவை வடிவங்களே ஒழிய கவித்துவம் என்பது வடிவம் தாண்டி கவிதையினுள் அமைவது. இத்தகைய கவித்துவம் பலரது கட்டுரைகளிலும் பயில்வதை நாம் பார்க்கலாம். லாசாராவின் கதைகளில் கவிதை தெரிப்புகளை காணலாம். வண்ணதாசனின் கதைகள் யாவும் கவிதைகளாகவே அமைந்திருப்பதை காணலாம். எனவே கவிதை என்பதை நான் படைப்பின் உள்ளார்த்தமாக காண்பதால் என்னால் மரபிலும் நவீனத்திலும் ஒரு சேர படைப்புகளை முயல முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை கவிதை என்பது காலம் கடந்தும் மொழி கடந்தும் படைப்போனையும் படிப்போனையும் ஒரு புள்ளியில் அமர வைக்கும் பொறி. உணர்வுகளை உரசி காலம் இடம் மறுத்து படைத்தோன் சிந்தித்த அந்த கணத்திற்கு படிப்பவனை கொண்டு செல்லும் வாகனமே கவிதை. மிக அருமையான விளக்கம். குழந்தைகளுக்கான கவிதைகளும் எழுதியிருக்கீர்கள் அல்லவா? ஆம், புன்னகை பூக்கள் என்னும் பெயரில் வெவ்வேறு சந்தங்களில் அமைந்த மழலி பாடல்களின் தொகுப்பை வெளியிட்டுள்ளேன். இந்த முயற்சிக்கு காரணம் இன்னும் என் நினைவில் இன்னும் மறையாது தங்கும் பனைமரமே பனைமரமே என்ற சிறார் பாடல்தான். உங்களை கவிழ்ந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் யார்? கல்லூரி நாட்களிலிருந்தே என்னை கவர்ந்தவர் கவிக்கோ திரு அப்துல் ரஹ்மான். தமிழ் கவிதைகளில் அவர் பல்வேறு விதங்களில் புதிய முயற்சிகளுக்கு வித்திட்டுள்ளார். பின்னர் சந்த கவிமணி திரு தமிழழகன் அவர்களின் கவிதை நேர்த்தி என்னை வெகுவாக கவர்ந்தது. அவருடைய கவிதைகள் பொதுவாக இயற்கையை பற்றி அமைந்தனமாக இருந்தாலும் கவிதையின் ஒவ்வொரு சந்தமும் அதன் நேர்த்தி கடைச்சீர் வரை விடாது கொண்டு வரப்பட்டுள்ளதை காணலாம். சமூக கவிதைகளை பொறுத்த மட்டில் தாராபாரதியின் கவிதைகள் என்னை ஈர்த்தன. மரபின் லாகவத்தில் இலந்தை திரு ராமசாமியும் புதுக்கவிதையின் முயக்கத்தில் திரு வண்ணதாசனையும் எனக்கு பிடிக்கும். உரைநடையை பொறுத்தவரையில் ஈர்ப்பு என்னுள் மாறிக்கொண்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆங்கில நாவலாசிரியர் திரு ஜெஃப்ரி ஆர்ச்சரை சொல்லலாம். இலக்கிய வேல் இதழ் ஆரம்பித்ததன் நோக்கம் என்ன? அது தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி. கவியோகி திரு வேதம் அவர்களுடன் ஒரு நாள் பத்திரிகைகள் குறித்து உரையாடி கொண்டிருந்த போது தமிழில் இலக்கிய தரத்தில் பத்திரிகை இல்லையே என்று பேசி கொண்டிருந்தோம். அந்த பேச்சு அப்படியே வளர்ந்து ஏன் நாம் தொடங்கக்கூடாது என்ற கேள்வியில் நின்றது. பின்னர் திரு வேதமே இதழின் பெயரையும் தொடங்கப்படும் என்ற செய்தியையும் அறிவித்து விட்டார். எனவே எந்தவித எதிர்பார்ப்புமின்றி திடீரென தொடங்கப்பட்டதே இலக்கிய வேல். இது நடந்து 6.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. பல படைப்பாளிகளுக்கு சிறந்த கலனாக இருந்த இலக்கிய வேல் இதழுக்கு சற்றே இடைவெளி விட்டதன் காரணம் என்ன? இலக்கிய வேல் இதழை 6.5 ஆண்டுகளாக இடைவிடாது நடத்தி வந்துள்ளேன். அந்த பாதையில் சில நண்பர்களும் சில நிறுவனங்களும் பொருளாதார ரீதியாக பெரிதும் உதவி வந்தனர். சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் பலருக்கு நான் இதழின் பிரதியை இலவசமாக அனுப்பி வந்தேன். தமிழகமெங்கும் உள்ள பத்திரிகை விற்பனையாளர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனுப்பி வந்தேன். இருந்த போதிலும் தற்போது பொருளாதார உதவி கிடைக்காத நிலையில் இடைவெளி விட்டுள்ளேன். இலக்கியவேல் மீண்டும் புது பொலிவுடன் வெளிவரும் என்ற நம்பிக்கை உள்ளது. நீங்கள் எழுதிய நூல்களை குறித்த சில வார்த்தைகள். முன்னர் குறிப்பிட்டபடி இதுவரை 8 நூல்களை வெளியிட்டுள்ளேன். இந்நூல்களில் பனித்துளிக்குள் ஒரு பயணம் என்ற கவிதை தொகுப்பு 3 விருதுகளை வென்றது. எத்தனை தூரிகை என்ற நூல் 1 விருதை வென்றுள்ளது. அத்தனை நூல்களையும் ஒன்றை தவிர என் சொந்த செலவிலேயே பதிப்பித்துள்ளேன். இலக்கிய வேலை போலவே இலவசமாக அளித்ததுதான் அதிகம் என்பதையும் குறிப்பிட வேண்டி உள்ளது. இவற்றை தவிர இன்னும் 4 புத்தகங்கள் வெளியிடும் அளவிற்கு படைப்புகள் உள்ளன. நீங்கள் வடநாட்டில் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த துறைகளில் பணியாற்றினீர்கள்? நான் தில்லியிலும் இமாச்சலத்திலும் பணியாற்றினேன். நடுவண் அரசின் உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றிய போது தில்லி, ஃபரிதாபாத், டலௌசி ஆகிய நகரங்களில் இருந்துள்ளேன். பின்னர் அரசு பணியை துறந்து பல்வேறு தனியார் நிறுவனங்களின் மென்பொருள் மேலாண்மையில் வெவ்வேறு பதவிகளில் தில்லி, சென்னை ஆகிய இடங்களில் பணியாற்றினேன். தற்பொழுது சென்னையில் தரக்கட்டுப்பாட்டை செயல்முறைப்படுத்தும் பணியில் உள்ளேன். உங்கள் குடும்பம் பற்றி, உங்கள் பணிகளுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பற்றி. நான், என் பெற்றோர், என் மனைவி, என்னுடைய மகள், இதுவே எனது குடும்பம். மற்றபடி இலக்கிய வேல் பணியில் கவியோகி திரு வேதம் அவர்கள் இதழ் பிழையில்லாமல் வெளிவர உதவியாக ஒரு துணையாக உள்ளார். இலக்கிய வேலின் கட்டமைப்பு, வடிவாக்கம், விநியோகம் இவை யாவற்றையும் நானே செய்கிறேன். இலக்கிய செயல்பாடுகளாக என்னென்ன எதிர்கால திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? திட்டம் என்று பெரிதாக எதுவும் இல்லை. ஆயினும் இலக்கியத்தில் முழுநேரம் செலவழிக்க திட்டமிட்டுள்ளேன். அது எப்போது நிறைவேறும் என்று தெரியவில்லை. அதை தவிர வகைக்கொன்றாக ஒரு படைப்பேனும் ஒரு நூலேனும் வெளியிட வேண்டும்
என்ற ஆவல் உள்ளது. தெண்டல் இதழுக்கு என் நன்றி, தெண்டல் வாசகர்களுக்கு என் வணக்கங்கள்.
சிற்றிதழ்கள் ஏன் நலிவடைகின்றன? சிற்றிதழ்கள் நலிவடைய சில காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு சிற்றிதழும் அதன் ஆசிரியரின் சிந்தனைக்கேற்ப தன்னுடைய தனித்துவத்தை உருவாக்கி கொள்கிறது. ஒவ்வொரு சிற்றிதழின் தனித்துவத்தை நேசிக்கும் வகையிலான வாசகர்கள் தமிழகமெங்கும் பறந்து உள்ளார்கள். அத்தகையோரின் கரங்களில் தங்கள் இதழை கொண்டு செல்லும் நிலை இதழாசிரியர்களுக்கு இல்லை. இதழின் தனித்துவம், தரம் இவை ஒரு பக்கம் இருந்தாலும் வணிகப்படுத்துதல் ஒரு தனிக்கலை. இரண்டாவதாக, பல சிற்றிதழ்கள் அதன் ஆசிரியர்களின் படைப்பை, படைப்பு திறனை வெளிப்படுத்தும் வண்ணம் அமைந்தனவாகவே உள்ளன. அத்தகைய இதழ்கள் வாசகர்களை பெறுவது இயலாத காரியம். 100 பக்க இதழில் ஆசிரியரின் படைப்புகளே 50 பக்கங்களை எடுத்துக்கொண்டால் வாசகனுக்கு சலிப்புத்தான் தோன்றும். மூன்றாவது, ஏதோ பக்கங்களை நிரப்பியாக வேண்டும் என்ற நோக்கில் எதையோ இட்டு பதிப்பிக்கும் இதழ்களும் உள்ளன. இவையும் காலப்போக்கில் மக்களால் ஒதுக்கப்படும். நான்காவது, சில இசங்களுக்குள் அடங்கி கிடக்கும் சிற்றிதழ்கள் சொல்ப ஆதாயத்துக்காக தனித்துவத்தை தாரை வார்த்து விடுகின்றன. சிற்றிதழ்களுக்கு வரவேற்பு இருக்கிறது என்றாலும் வரவேற்கும் வாசகர்களின் கரத்தில் இதழை கொண்டு சேர்க்கும் யுக்திகள் மிக குறைவாக உள்ளன. பொது நூலகங்கள் மட்டுமே இப்போது அதற்கான பாதையாக அமைந்துள்ளன. ஆனாலும் அப்பாதை சிற்றிதழ்களுக்கு எளிதாக அமைவது இல்லை. சந்தர் சுப்பிரமணியன். இலக்கிய வேல் கற்றதும் பெற்றதும். இலக்கிய வேல் மூலம் நிறைய இலக்கிய யுக்திகளை கற்றேன், நிறைய இலக்கிய நண்பர்களை பெற்றேன். பல பிரபலமான படைப்பாளிகள் என்னை அறியாத நிலையிலும் நான் அணுகிய போது என்னிடம் காட்டிய அன்பு வியக்க வைத்தது. நான் இப்போதும் நேர்காணல்களுக்கு வினாக்களை தயாரித்து கொண்டுதான் போவேன் என்றாலும் பல கேள்விகள் பேசுகையில் எழுந்தவையே. அத்தகைய சில வினாக்கள் சில நேரங்களில் சில பிரபலங்களை எரிச்சல் படுத்தியதுண்டு. என்றாலும் அவற்றையும் மீறி நான் நேர்காணல் மேற்கொண்ட ஒவ்வொரு படைப்பாளியுடனும் என் உறவு நீடித்து வருகிறது என்பதே உண்மை. சந்தர் சுப்பிரமணியன். கிரேசி மோகன் சொன்னது, அண்மையில் மறைந்த திரு கிரேசி மோகன் நேர்காணலின் போது அவரிடம், தொழில்நுட்பங்கள் மலிந்துள்ள இந்த காலத்திலும் 2 ஒலிவாங்கிகளை தொங்கவிட்டு அதன் மூலமே பேசிக் கொண்டிருக்கும் வகையில் மேடை நாடகங்கள் அமைகின்றனவே, ஏன் மாற்றமில்லை என்று கேட்டேன். இன்றைக்கு மேடையின் பின்புலத்தை மின்பிம்பங்களால் அமைக்கும் யுக்திகள் உள்ளனவே, அவற்றை ஏன் பயன்படுத்துவதில்லை என்றும் கேட்டேன். முதலில் அவர் சலிப்புற்றார். ஆனாலும் அவர் கொடுத்த விளக்கம் சரியாகத்தான் இருந்தது. இத்தகைய வசதிகளை நாடகம் நடத்தும் இடத்துக்கெல்லாம் எடுத்துச் செல்வதும் இயக்குவதும் கடினமான காரியம். எனவேதான் தன்னுடைய நாடகங்களில் சாதாரணமான நிலையிலேயே காட்சிகள் அமைக்கப்படுகின்றன என்றார் அவர். சந்தர் சுப்பிரமணியன். குட்டி அணில் குட்டி சிறார் கவிதை. கிளை தாவி குதிக்கின்றாய் குட்டி அணில் குட்டி, நீ தலையிலே நடக்கின்றாய் குட்டி அணில் குட்டி, முதுகின் மேல் 3 வரி குட்டி அணில் குட்டி, நீ அதை ஏனோ சுமக்கின்றாய் குட்டி அணில் குட்டி, அடைமழையில் நனைகின்றாய் குட்டி அணில் குட்டி, உன் குடைவாலை பிடிக்கலையோ குட்டி அணில் குட்டி, தொட வேண்டும் நான் உன்னை குட்டி அணில் குட்டி, தொட விழுவாயோ சொல்லனக்கு குட்டி அணில் குட்டி. சந்தர் சுப்பிரமணியன். மழை கொலை. நடுநிசி வேளை கொக்கரிக்கும் தவளைகள். ஏதோ குடும்பத் தகராறு. பெற்ற மகன் தற்கொலையால் ஒரு கிழட்டு தவளை தலைகுனிந்து நிற்கிறது. சுற்றி குரல் கொடுத்து அக்கிழட்டு தவளையின் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி காரி உமிழும் தவளைகள். மழை வரும் என்றதால் ஒரு சிறுமிக்கு என் தவளை மகளை மனம் முடித்தது மடத்தனம்தான். மனசுக்குள்ளழும் கிழட்டு தவளை. தூரத்தில் கிராமத்து பக்கம் அந்த சிறுமியின் வீட்டில் சாங்கியங்கள் முடிந்து ஒன்றுமறியாது படுத்துறங்கும் சிறுமி. சுற்றிலும் தடபுடலாய் விருந்துண்ணும் ஊர் மக்கள். சந்தர் சுப்பிரமணியன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.